மனிதனுடைய வெற்றியின் தோல்வியின் முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயன் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய இந்த ஏவல் விளக்கல்கள் பேணுதலை கையாண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைந்து கொள்ளுமாறு, அதனுடைய பேணுதலை கைவிட்டு விட்டு இம்மையிலையும் மறுமையிலையும் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய உபதேசம் செய்து கொள்கின்றேன். இந்த ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிந்தனை திரட்டப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் இப்பொழுது நடக்கக்கூடிய விடயத்துக்கு தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். பலருடைய சிந்தனை சிதறளிக்கப்பட்டு இருக்கிறது. சிலருக்கு தூக்கம் வந்து கொண்டிருந்தும் அவர்கள் அதற்கு இப்பொழுதுமே தயாராக ஆரம்பித்து விடுவார்கள். இதனால் நாம் நன்மை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை இழந்து விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதயத்தை பார்க்கும் தருணம் இது முக்கியமான நாள். துஆக்கள் கேட்டுக்கொள்ளப்படக்கூடிய நாள். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு விரைய வேண்டும். வாழ்க்கையில திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் திருப்பம் யாருக்கும் கிடைக்கும்? பரிசுத்தம் அடையவருக்கு விரும்பக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ் எங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ்வுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. என்றாலும் மனிதனை படைத்த அவன் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, நீங்க தௌபா செய்ய, நீங்க தூய்மை அடையும். தூய்மை இல்லாதவர்கள் என்னிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். சுத்தம் அல்லாதவர்களை நாங்கள் கபூல் செய்ய மாட்டோம். அவன் பரிசுத்தமானதை மட்டும் தான் ஏற்றுக்கொள்வான், ஒப்புக்கொள்வான். நஜிஸ்களை நாங்களும் கபூல் செய்ய மாட்டோம். இன்று நஜிஸ்களோட இணைந்து உருண்டு பிறந்து நாமும் அதுவாகவே ஆழ்ந்த முடியும் என்ற அளவுக்கு சிலர் தூய்மையையும் இறந்து ஓடுகிறார்கள். நஜிசோட நஜி நானும் ஒன்று, அதிலே வாழ்ந்து போயிடலாம், அதிலே அழிந்து போய்விடலாம் என்று ஹபீஸ்களாம் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நபியை சொல்லுங்க, இவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், இந்த ஹபீஸ் என்ற அசிங்கமானது அசுத்தமானது, தையீப் என்ற மனமானது பரிசுத்தமானது ஒரு நாளும் சமமாக மாட்டார். இதனால் நாங்கள் இன்று எந்த அளவுக்கு ஹபீஸ்களா மோசமானவர்களா இருக்கிறோம் என்கிறத ஒருத்தரம் நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம். வெறுமனை நாங்கள் தொழிலைக்கு வந்து விட்டோம், தூய்மை அடைந்து விட்டோம், சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று வாழ்க்கனவு காணக்கூடா. சிலர் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து பாதிகள் என்று சொல்வார்கள். இருந்தவர்களை பார்த்து சொல்கிறார்கள், எங்க தூய்மையானவர்கள், எங்க பரிசுத்தமானவர்கள், அவர்கள் எல்லாருமே போய்விட்டார்கள். அசிங்கங்களும் மரணிப்பது சிறந்தது என்று அந்த நல்ல இடத்தில் இருந்தவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், அவர்களுடைய ஆமாவுகள்ல எந்த குறைபாடும் இருக்கவில்லை, அவர்கள் தொழிலில் பொதுபோக்கு செய்யக்கூடியவர்களா இருக்கவில்லை, அவர்கள் அறாம் அலால் பேருந்துள்ள மிகவும் தூய்மையானவர்களாக இருந்தார்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு மத்தியில பெண்களுடைய கலக்கலப்பு கூட அல்லாஹ்வுடைய வரையறையோட தான் இருந்தது. இந்த அளவுக்கு தூய்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படும் என்றால் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. நாங்கள் இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வெகுமதிகளை வாக்குறுதிகளை அடைவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறோமா? தூய்மையான போய்விட்டார்கள், வெறுமனை பதல்கள் எஞ்சியிருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு நாம் இன்று எங்களுடைய ஆத்மாவையும் அசிங்கமாக கொண்டோம், எங்களுடைய உடலையும் அசிங்கமாக கொண்டோம், எங்களுடைய மிருகம் தண்டு கூட தூய்மை பெறாததாக இருக்கிறது. என்னுடைய பாட்டனார்கள் பாட்டனார்கள் என்று இன்னைக்கு எத்தனை பேர் ஆகமலைகளாம் அவர்கள் வரைக்கும் சென்றாலும் கூட அவருடைய முதுகம் தந்திட எந்த விதமான அஞ்சலும் கலக்கப்பட இல்லை. அவ்வளவு ஒரு பரிசுத்தமான வினா செய்யாத உபச்சாரம் செய்யாத முதுகம் தந்திட இருந்து அல்லாஹ் என்ன கலக்க வைத்திருக்கின்றான். எங்க உமாவுடைய பரம்பரையில் தான், அவர்களுடைய அந்த சந்ததியில் தான் யாருமே உபச்சாரம் செய்தவர்கள் இல்லை, தினா செய்தவர்கள் இல்லை. இன்றைக்கு தினா மனைவி கிடைக்குது, இன்றைக்கு தந்தையோட மகளை வைக்கலாம், மாமனாரோட மருமகளை வைக்கலாது, சாச்சாவோட மகளை வைக்கலாது, தனது சகோதரனோட சகோதரி வைக்கலாது. இந்த அளவுக்கு மாமடைந்த ஒரு சூழலை நாங்கள் காண்கிறோம். இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்திருக்கான், அல்லாஹ் மகரம் பேருமாறு செய்திருக்கான். இந்த கீழ் இவ்வளவு பெரிய ஒரு அமலை நாடும் நீங்களும் வெறுமனை விட்டு விட்டு அதனை ஒரு அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் வந்தாலும் உங்களுடைய மகரமானவர்கள் யார், அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய அந்நியவர்கள் அஜிலத்தானவர்கள் யார், அவர்களோடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த வரையறை என்ன என்கிறதெல்லாம் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். அது தவிர உங்களுடைய அண்டை வீட்டுக்காரியாக இருக்கலாம், அடுத்த வீட்டுக்காரராக இருக்கலாம், உங்களுடைய மனைவிக்கு எந்த நாளும் காணக்கூடியவர்களுக்காக என்று நீங்கள் நினைத்தவாறு அவர்களுக்கு முன்னால வரவோ போகவோ அவர்களுடன் கதைக்கவோ முடியாது. இன்றைக்கு எந்த அளவுக்கு மோசமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது, வியாபாரத்துக்கு வீடு வீடு வழியாக தட்டுகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள் எங்களுடைய பெண்கள், தலையை திறந்தவர்களால் அவருடைய மார்புகளை வெளியே கொண்டவர்களால் அரைத்துறை ஆடவர்கள் வந்து அந்த அந்நிய ஆடவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள். எங்கே போட்டியிருக்கிறார்களுடைய வாழ்க்கை அதை எடுத்து நடப்பதற்கு எனக்கு உங்களுக்கு தந்தது. அல்லாஹ் நம்மை படைத்தான், படைத்தவனுக்கு தெரியும் அந்த பொருளை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு மெஷினை தயாரித்தான், அதற்குரிய கட்டணத்தை கொடுத்தான். அதே போன்று என்னை உங்களை ஆண்களை பெண்களை தயார் செய்த அல்லாஹ் நிர்மாணித்தவன், அதற்குரிய வாழ்க்கை முறையை அவர்களுக்கு கூட அந்த தூய்மையாளர்களுக்கு இந்த கட்டளை என்றால் எங்களுடைய பெண்களுக்கு இதை பெரும் கடினம் என்கிறதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர மிதந்தவாறு புரிகிறதில்லை. அது அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று இப்போதான் அவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் வரக்கூடிய அனைவர்களுக்கும் அல்ல. அப்போதுதான் நீங்க ஏரிய பெண்களைப் போல அல்ல, ஏரிய பெண்களில் ஏராளமான குறைபாடு இருக்குது, ஆனால் நீங்கள் கோபத்தானவர்களாக சம்பூர்ணமானவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தையில கூட நீங்க அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால நளினமாக பேசக்கூடாது. கல்வி மரம் நீங்க நளினமாக இன்பமாக பேசினால் உள்ளத்துல நோய் உள்ளவன் அதே வீட்டில் ஆனந்தம் அடைவான், அவனுக்கு உபச்சார எண்ணம் பிறக்கும், அதனால் உங்களை சேதத்தில் ஒரு நிலைமை உருவாகும் என்கிறதையும் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்ய இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் இந்த மகரம் செய்திருந்தது எந்த அளவுக்கு அதற்கு சொல்லுவாங்க சொன்னார்கள் மூன்று பேருக்கு சொர்க்கம் தரா, அவர்கள் சொர்க்கம் போக முடியாது. அதுல நம்முடைய கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட மூன்று பேருக்கு ஒருவர் தான் சொன்னார்கள். இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவர்கள் உள்ளத்துல வச்சுக்கோங்க, நானும் ஒரு தெய்வம் தான் என்கிறதை கொஞ்சம் இந்த நேரத்துல சிந்தனை செஞ்சு பாருங்க. சகாபாக்களுக்கு இந்த தெய்வம் என்ற வார்த்தை விளக்கம் கேட்டார்கள். மணி தெய்வம் அல்லது அல்லது
ரெண்டு விளக்கம் சொல்றார்கள். ஒன்று, அசிங்கமானதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள போடக்கூடிய அசிங்கமான நிர்வாகமான இளைஞர்கள் மற்றும் வயது வருவதற்கு முன்னால ஸ்மார்ட் போனை கொடுக்கிறது, அங்கே அரை எண்ணை கணிக்கின்றார்கள், அறாமாவர்களுடன் தொடர்பு உண்டாகி இருக்கிறது. அவர்கள் நாளடைவில் உம்மா வாப்பாவுடைய கண்களுக்கு கண்ணீரை சுத்தமாக்கி ஓடி போயிருக்கிறார்கள். அந்த அறாமான தொடர்புக்கு காரணம் உண்டாகக்கூடிய அனைத்தையும் தகுதியை அடைவித்துக் கொடுக்கிறது. ஈமான் இல்லாமல் மொபைல் போன் மனைவிக்கு அறாம், ஈமான் இல்லாமல் ஸ்மார்ட் போன் மகனுக்கு அறாம். நாம் அதனை அடைய முடியும் என்றால் தான் அவைகளை சொல்ல வேண்டும் தவிர எங்களுக்கு எங்களை பற்றிய நம்பிக்கை என்றால் ஒரு அறாமல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது சொன்னார்கள், அஜையோ அது வந்து யார் தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னுடைய மனைவிடத்துல மகளிடத்துல என்னுடைய மாமியிடத்துல யார் வாரம் போறா என்கிறத பொருட்படுத்தாத குடும்ப தலைவர், குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த விடயத்துல மிகவும் விழிப்புணர்வுதான் அளிக்க வேண்டும். மகரம் செய்த விடயத்துல அவர்களை கடத்தப்படுத்த வேண்டும். ஆரம்பத்திலிருந்து சிறை மறைவினை வைக்க வேண்டும். நீங்க மகரம் இல்லாத அந்நிய பெண்களுக்கு, அந்நிய பெண்கள் அதிகமானவர்கள் நினைக்கிற முஸ்லீம் இல்லாத பெண்கள் தான் அந்நிய பெண்களுக்கு இல்ல, ரத்த உறவு இல்லாத ஒவ்வொரு பெண்ணும் அந்நிய பெண் தான். உன்னுடைய மதினியும் உனக்கு அந்நிய பெண், உன்னுடைய சாட்சாவின் சாட்சியின் மகளும் பெரியம்மாவுடைய மகளும் உனக்கு அந்நிய பெண் தான். எங்க பெரியம்மாவுடைய மகள் தானே, நான் சின்ன வயதுல இருந்து பழகிறேன், நான் இவருக்கு மத்தியில கெட்டதான் வைக்கக்கூடிய நல்லவே என்று குர்ஆனுக்கு மீறி உனக்கு எல்லையில முடியாது. உனக்கு கெட்ட எண்ணம் வராவிட்டாலும் சிறு பிராயத்தில் இருந்து அவர்களோடு நீ விளையாடினாலும் அல்லாஹ் சொல்கிறான் தவிர்ந்திரு, பக்குவமாக இரு. ஆணுக்கு திரை இருக்கிறது, பெண்ணுக்கும் திரை இருக்கிறது. ஆணுடைய திரையை பற்றி அல்லாஹ் குர்ஆன் பேசுகிறார், நபியே சொல்லுங்க பூமிகளுக்கு லகுல்லூமின் அபு சாரியில் அவருடைய பார்வைகளை பேணிக் கொள்ளுமாறு, வேறு மாதிரி மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு சொல்லுங்க. அது அவர்களுக்கு அஸ்காலமும் மிகவும் தூய்மையானது, அவர்களை பரிசுத்தப்படுத்தும். எங்க மரம் பேணப்பட மாட்டாரோ அவனுக்குள்ள பரிசுத்தம் இருக்க மாட்டாது. அந்நிய பெண்ணை நேருக்கு நேர் நின்று எவன் பேசுவாரோ அவனுக்கு முழுவதும் கிடையாது. அவன் ஒரு தக்குவாவுடைய ஆடான், அவள் ஒரு தக்குவாவுடைய பெண்ணாக கணிக்கப்பட மாட்டான். என்னிடத்துல வந்து ஒருத்தர் கேட்டாரு, நான் திருமணம் முடிக்க போறேன், நல்ல குடும்பத்தை செய்தவனும் தீன்தாரியான குடும்பத்தை செய்தவனும், நான் எப்படி அந்த தீவியத்தை கணிப்பீடு செய்வது, அவர்களுக்கு தீவு இருக்குது மார்க்கம் இருக்குது என்று எப்படி கணிப்பீடு செய்வது. ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். அல்லாஹ் உள்ளத்துல போட்டான் வேறு குர்ஆனுடைய விளக்கமும் அது தாண்டி சொன்னேன். எந்த இடத்துல அதிகமாக சொல்லக்கூடிய வைக்கிறாங்களோ அதை பார்த்து ஏமாந்துடா. ஐந்து நேரமும் பள்ளிக்கு போவார்கள் வாப்பா, நீ கட்டக்கூடிய பொண்ணின் வாப்பா அஞ்சு நேரமும் பள்ளிக்கு போவார் ஏமாந்துடாது. அந்த பொண்ணு பருந்தா போகும் வெளியே போவார் ஏமாந்துடாது. எந்த வீட்டுல மகரம் பேணப்படுதோ அங்கத்தான் தீன் இருக்குது, அங்கத்தான் மார்க்கம் இருக்குது. அந்த இடத்துல திருமணம் முடியும். மகரம் பேணுறாங்களா இல்லையான எப்படி விளங்குறது? அவருடைய ரெண்டாவது கேள்வி, நீ அந்த வீட்டுல பேசி அந்த பக்கத்துல எப்படியாவது அவருடைய பார்வைகள் படக்கூடிய நிலைமையில வாழ்ந்து பாரு, அல்லது மக்களிடத்துல கேட்டு பாரு என்று சில விடயங்களை கூறினோம். இதனால ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவி நீங்க அல்லாத ஆண்களோட பேசுகிறாரா? அவள் உங்களுடைய மனைவியா? அவள் உங்களுக்கு திருமணம் செய்யலாம், பணிவிடை செய்யலாம், உங்களோடு அவள் உணர்ந்தலாம், உங்களுடைய அனைத்து வேலைகளையும் செய்து தரலாம். பாப்பம் உங்களுடைய இதயத்துல பொங்கியலும் என்றாலும் அவளிடத்துல மாறம் பேணக்கூடிய தன்மை இல்லை என்றால் உங்களுடைய குறைபாடு அந்நிய ஆடவனோட கட்டியா பண்ணும் பொழுது அவளுக்கு சூகமாக விளங்க வரும் என்கிறதே மறந்துவிடாது. பேருதல் இல்லாத பெண் அவள் தாராளமாக சினிமா பார்க்கக்கூடியவளாக இருப்பாள், பேருதல் இல்லாத பெண் தாராளமாக ஆடவத்தை உற்றுநோக்கக்கூடியவளாக இருப்பாள். நீ முதல்ல பத்தினித்தனமாக இரு, உன்னுடைய மனைவி உனக்கு பத்தினித்தனமானவளாக ஆகிடுவாள். அந்த காலத்து பெண்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணம். ஹஜ்ரத் உம்மு ஹல்லால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உஹத்தில் யுத்தத்தில் பொழுது ஓடி வருகின்றார்கள். பகைவர்கள் எல்லாம் இரண்டாவது கட்டத்துல யுத்தத்துல தோல்வியை அடைந்து புறமுடிக்காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் கனிமத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்துல அதற்கு முகல்லா சலீல்லாஹு அவர்கள் ஒரு சிறுபாம்பு அணிந்து முகத்தை மூடி போர்க்களத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் இடையிலே சந்தித்து, தாயே எங்க போறீங்க, என்னுடைய உயிர் நீத்த மகனை தேடி போகிறேன். இந்த நேரத்துல யாரும் உள்ளே பார்க்க மாட்டாங்களே, இப்படியான ஒரு சந்தர்ப்பம் யாருக்கும் எந்த ஒரு பெண்ணை பார்ப்பதற்கும் தூண்டான நேரம், நீங்க இப்படியெல்லாம் மூடிக்கொண்டு எங்கே ஓடுகிறீங்க என்ற நேரம் அவர்கள் சொன்ன வார்த்தை யார சொல்லலாம், என்னுடைய மகனை இழந்தாலும் என்னுடைய மானத்தை இழக்க தயாரில்லை. இந்த அளவுக்கு பேர்ந்துள்ளவர்களாம், மகரம் பேசக்கூடியவர்களாம் அந்த காலத்தில் பெண்கள் இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு சிலருக்கு மகரம் பேசுகிறது பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன கூறியிருக்கிறான், யார் அந்த மகரமானவர்கள், மகரம் என்றால் இரத்த சொந்த, பொதுவாக அரபிகளுக்கு மத்தியில பெண்களுக்கு கோர்மா என்ற வார்த்தையை பார்ப்பாங்க. ஹஜ்ஜில் கூட போகும்பொழுது பெண்கள் பட்சத்துல வரும் நேரம் சில அரபிகள் சொல்வார்கள், என்பார்கள். அதாவது பெண்கள் வாரார்கள், ஹௌர்மா என்றாலே ஹராம் என்ற கருத்து, ஹௌர்மா என்றால் இன்னும் ஒரு கருத்து, கண்ணியமளிக்கப்பட்டவள், அவள் பாதுகாக்கப்பட்டவள், மஸ்ஜிது ஹராம் என்றால் கண்ணியப்படுத்தப்பட்ட இடம், ஹராமாவைகள் நடக்காத இடம், அந்த இடத்துல அவைகளை சிந்திக்கிறது பாவம். அதனாலதான் சவாப்ல கூட ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்குது. அவர்கள் உடம்புல பட்டாலும் கூட முழு முடியாது என்ற அளவுக்கு அந்த சட்டத்தை தவிர்க்க முடியாது என்கிறது காரணமாக பக்குவா இந்தியா மதுகளுடைய ஆராய்ச்சியில இருக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அப்படி அல்லாத இடங்கள்ல நீங்க கட்டாயம் மகரம் தேவையாகும். மதீனாவுக்கு போனா உங்களுடைய பொங்காட்டிலே கையை பிடிச்சவங்களுக்கு வசதிக்குள்ள போக இயலாது. நீங்க சொல்லக்கூடிய இடத்துல அவளை இருக்காத முடியாது. மதீனாவில் பெண்களுக்கு வேற செக்ஷன், ஆண்களுக்கு வேற பகுதி என்று ஆக்கப்பட்டிருக்கு. எனவே அல்லாஹ் புரிதமிக்க பொறாமலை சொல்கிறார், அவருடைய தலைக்கு முன்பாக ஆகட்டும். உங்களுடைய மகரமானவர்கள், உங்களுக்கு கல்யாணம் முடிக்க முடியாதவர்கள், அறாமானவர்களை பற்றி சொல்லுகிறேன் என்று முதலாவது உங்களுடைய உண்மாமார்கள். இன்றைக்கு உண்மாமாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய சில நரிகள் சில மிருகங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உம்மா என்றால் ஒன்று பெற்றெடுத்த உமா முதன்மையானவள், அவளை பற்றிய கெட்டெண்ணம் எவனுக்கும் வருவது கிடையாது. வருவான் என்றால் அவன் மனிதனாக இருக்கவும் முடியாது. உம்மாவை அறமான முறையில யாரும் உற்று நோக்குவது இல்லை என்றாலும் உம்மாவோட மட்டும் போதும் பார்க்கொள்ளாமல் அந்த உம்மாவுடைய தெளிவாக பேசுகிறார். உம்மஹாக்கும் தன்மையான வார்த்தை அல்ல, பண்ணையில ரூரல் வேர்ட்ல இங்க எங்களுக்கு சப்மிட் பண்ணுகிறார் சொல்கிறார். உம்மட உம்மா, உம்மம்மா, அவளுடைய உம்மா. இப்படி மேல் நோக்கி போனாலும் சரி, அவங்க எல்லாருமே உனக்கு மகரம் திருமணம் முடிக்க முடியாது, அவர்களோட மட்டும் உனக்கு திரையின்றி பேசலாம், அவர்களுடைய கை முகம் கால் போன்ற சில விஷயங்களை நீ கண்டாலும் கூட குற்றம் கிடையாது என்ற அளவுக்கு அந்த உறவை துரிதமானதாக ஆக்கினான். இரண்டாவது ஒவ்வனாவுக்கும் உன்னுடைய மகள்மான் மகள் அவள் மகரமானவள், எங்களுடைய ரத்தத்தில் பிறந்தவள். இந்த மகன்மார்கள் அனைத்தும் உங்களுக்கு ஹராமானவர்கள், அவர்களை பார்த்து கெட்டெண்ணம் வர முடியாது. வந்தால் அவன் தந்தை அல்ல வேறொருவன் என்கிறதனையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது அகவாசுக்கும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் அனைவரும் உங்களுக்கு மகரமானவர்கள் என்று அவர்களுடன் நாம் ஒன்றரை கலைக்கின்றோம், அவர்களுடன் கலைக்கின்றோம் என்றாலும் கெட்டெண்ணங்கள் நமக்கு வருவது கிடையாது, அவர்கள் நமக்கு திருமணம் முடிக்கவும் முடியாது. அடுத்தது அம்மாவுக்கும் உங்களுடைய மாமிமார்கள், உங்களுடைய மாமிமார்கள் இவர்கள் அனைவருமே உங்களுக்கு மகரம் அதாவது மாமி எனும் பொழுது ஒன்று இருக்கிறார், எங்களுக்கு பொண்ணை தந்த மாமி அவளும் தாயின் அங்கத்தில் தான் இருக்கிறார். பொன் தந்த மாமி அவள் ஒரு தாய் என்றால் அவளையும் காரணமாக நடத்தக்கூடிய மிருக சமுதாயம் இன்றைக்கு உலகத்தில் உருவாகிறது, உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன, மகரம் பேணாதது தான் காரணம். இதற்கு காரணம் உள்ளம் மாசடைந்தது தான் காரணம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்ததுக்கான காரணம். மேலும் ஒரு மாமி இருக்கிறாள், அவள் எங்களுடைய தந்தையின் சகோதரியாக இருக்கலாம், மேலும் எங்களுடைய தாயின் சகோதரி பெரியம்மா அவர்களை பற்றி மல்லாப்பறாங்க சொல்லிக்கிறான் காலாகட்டும். மேலும் ஒரு மாமி இருக்கிறாள், எங்களுடைய மாமா முடிந்த மாமி, அதாவது என்னுடைய தாயின் சகோதரன் முடிந்த மாமி, அவள் எங்களுக்கு மகரமும் இல்லை. என் மாமா தானே மாமாவுடைய கொண்டாட்டி மாமி, இதனால இவர் கண்டறிந்த நேரம் எல்லாம் அங்க போறாரு, நுழைஞ்சி வாராரு. இது பேணப்படக்கூடியது, திரை மறைவுக்கு ஆக்கப்படக்கூடியது, இது திரை கிழித்துக் கொண்டு போகிறது அல்ல. இதன் மூலமாகவும் கெட்ட தொடர்புகள் உண்டாகும் என்கிறதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை சொல்லி வைத்தான். அடுத்து வாக்காளர்களும் உங்களுடைய சாட்சி பெரியம்மாமார்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு மகரமானவர்கள், அவர்களுக்கு முன்னால் உங்களுக்கு போகலாம் வரலாம் கதைக்கலாம். அங்கே அவர்களுடைய வீடுகள்ல அவர்களோட, அதாவது ஒன்றாக கலக்கிறது அல்ல, மாற்றமாக அவர்கள் இருக்கும் வீட்டுல உங்களுக்கும் இருக்கலாம் என்கிறது எல்லாம் அந்த புனிதமான உறவுகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகின்றான். மேலும் அகை உங்களுடைய சகோதரர்களுடைய மகள்மார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள், நானா தம்பி இவங்களுடைய மகள்மார்கள் எல்லாமே எங்களுக்கு மகரம், அவர்கள் பகுதி மூலமாக முழுவதும் முடிய மாட்டாது, அவர்கள் எங்களுக்கு புனிதமான உறவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். மேலும் ஒப்ப நாட்டில் ஒட்டி சகோதரியின் மகள்மார்கள், சகோதரியின் மகள்மார்கள் நாங்கள் அந்த மகள மகள் என்று அழைப்போம், அவள் மாமா என்று எங்களை அழைப்பார். இதெல்லாம் ரத்த உறவு, இதனையும் உங்களுக்கு முழு முடியாத உறவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகரமானவர்களா ஆக்கியிருக்கிறார். நான் இந்த ஆயத்தின் ஊடாகவர்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர்கள் தவிர உண்டானவர்கள் எல்லாருமே மகரம் அல்ல, அஜ்நபியத்தானவர்கள். அவர்களுக்கு மத்தியில நாங்கள் திரையில இருந்துதான் எதையும் கையாள வேண்டும், அதாவது திரை மறைவில இருந்துதான் அவர்களோட பேசுவதாகத்தான் பேச வேண்டும். எனினும் திரை மறைவிலும் தனிமையில பேச முடியாது, மகரமான ஒரு உத்தர இருக்கும்பொழுதுதான் பேச வேண்டும் என்கிறத ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி இருந்தார்கள். எப்பொழுது ஒரு ஆண் பெண்ணும் மகரம் அல்லாதவர்கள் பேச ஆரம்பிப்பார்களோ மூன்றாவது சைத்தான் வந்துவிடுவார். அப்படி என்றால் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களின் ஊடாக ஓடக்கூடிய நாடகங்களின் மூலம் அல்லாஹ் இளையங்களை தூய்மைப்படுத்துவானா? எனக்கு உங்களுக்கு சொர்க்க வாய் கிடைக்குமா? விவாதத்தில்தான் எனக்கு உங்களுக்கு இன்பம் ஏற்படுமா? தன்னுடைய மனைவியை தவிர பக்கப்பான வார்த்தையை எந்த பெண்ணுடன் பேசியிருக்காரோ அவனுடைய விபச்சாரம் அவருடைய விவாதத்தின் இன்பத்தை அல்லாஹ் கலக்கி விடுவான். அல்லாவுடைய அத்தாட்சிகளை கொண்டு அவருக்கு எந்த விதமான பொறுமதியும் அடைய முடியாது. அவருடைய இறுதி முடிவு கூட மோசமாக அமையும். ஒரு பார்வையின் காரணமாக நரகத்துக்கு போனவர்கள் கூட ஏராளம் இருக்கிறார்கள், சம்பவங்கள் எழுந்து. மேலும் அந்த பனாத்தில் நோக்கி எங்களுடைய சகோதரியின் பிள்ளைகள் பெண் மக்கள், மேலும் மகாத்துக்கும் உள்ளாக்கு யாரெல்லாம் உங்களுக்கு பால் ஊட்டினார்களோ அப்படியான பால்குடி தாய்மார்களும் உங்களுக்கு மகரம், அவர்களை பேசலாம் கதைக்கலாம், அவர்கள் பட்டாலும் முழு முறைய மாட்டாது. மேலும் அகவாசுக்கும் அந்த பால்குடி சகோதரத்துவத்தின் மூலமாக ஏற்பட்ட சகோதர உறவு, எப்படி என்னுடைய உங்களுடைய உம்மாவும் பாப்பாவும் அவர்களின் மூலம் கிடைத்த பிள்ளைகள் எங்களுக்கு மகரமோ அதே மாதிரி யஹ்ரமும் மின நஸப் மா யஹ்ரமும் மின ரலாஹா. யஹ்ரமும், அதாவது ரலாஹத் என்ற இந்த பால்குடி மூலமாக அனைவரும் ஹராமாவார்கள். அதற்கு ஒரு உதாரணம், உங்களுடைய ரத்த உறவுகளின் மூலம் ஹராமாகக்கூடியவர்களை போல என்கிறதையும் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. ரத்த உறவுகள் யார் யாரெல்லாம் மகரம் என்று சொல்லப்பட்டோ அவர்கள் எல்லாருமே பால்குடியின் மூலமாகவும் மகரமாகிவார்கள். அந்த பால்குடி சகோதரிகளை யாரும் திருமணம் முடிக்க முடியாது, அவர்களுக்குள்ள அந்த உறவு திருமண பந்தத்தில் எழும்ப மாட்டாது என்கிறதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். மேலும் அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் உம்மஹாத்து நிஸாஇக்கும் உங்களுடைய மனைவிமார்களின் தாய்மார்கள் இவர்களும் உங்களுக்கு மகரம், அவர்களையும் திருமணம் முடிக்க முடியாது. உதாரணத்துக்கு மாமி, இந்த மாமிய கல்யாணம் முடிக்க இயலாது. மாமி எங்களுக்கு தாயை போல நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டோம், ஆனாலும் இந்த தாய் ஒரு கட்டத்துல இவருக்கு ஹலாலாகக்கூடிய முறை இருக்குது. ஆனா அவைகளை நாங்கள் சீரான முறையில வெளிஞ்சு கொள்ள வேண்டும். எப்பொழுது மகளை திருமணம் முடிச்சு அவன் உடனே தலாக் சொல்கின்றானோ அந்த பெண் தலாக்காகிடுவாள். ஆனால் மாமி இவனுக்கு மகரமாகவே இருக்கான். அந்த உறவு முடியமாட்டான். அவர் எனக்கு மனைவியில் விலைவிட்டவள். ஆனாலும் மாமி மாமிதான். அவள் ஒரு நாளும் அஜினபியத்தான பெண்ணாக மாற மாட்டாள் என்கிறதனை சொல்லப்பட்டு இருக்கிறது. மேலும் வரவாய்ப்புக்கும் உள்ளூருக்கும் மின் இசாய்க்கும் உள்ளாக்கி தகல்கும் நீங்க ரெண்டாவது திருமணம் முடிக்கிற ஒரு பெண்ண அந்த பெண்ணுக்கு முதல் திருமணத்தின் மூலமாக ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகளும் உங்களுக்கு மகரம். நான் ரெண்டாவது கல்யாணம் முடிச்ச பொண்ணுடைய ரெண்டாவது கல்யாணம் முடிச்ச எங்க மனைவியுடைய மகள் தானே என்று நீங்க அவளை கல்யாணம் முடிக்கலாது. அவளோட தவறான தொடர்பு போகலாது. அவளும் மகரம். அவளிடத்தில் உங்களுக்கு பேச முடியும். அத்துடனே இந்த ரபாய் சொல்லக்கூடிய பெண்மணி ஒரு கட்டத்துல அஜினபியத்தாக அந்நிய பெண்ணாக மாறிவிடுவாள். அப்படி என்றால் நீங்க திருமணம் முடிக்கிறீங்க, ஒரு பெண்ண வரும் பொழுது வீட்டில காண்கிறீங்க, ஒரு அழகான மகள் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கிறாள். முதல் திருமணத்தின் மூலமாக ஒரு அழகான மகள் வந்து இருக்கிறார். உடனே நீங்க இந்த மாமியார் தலாக் சொல்லிட்டு, அதாவது அந்த மாமியார்ல அந்த மனைவியை தலாக் சொல்லிவிட்டு இந்த பெண்ண கல்யாணம் முடிக்க ஏதும் அதற்குரிய நிபந்தனை இந்த மனைவியோட நீங்க உறவு கொண்டாடாத காலம் இல்லாம நீங்க அவரோட உறவு கொண்டாடவில்லை, அவளுடன் உடலுடன் சேரவில்லை. இந்த நேரம் அவருடைய மகள் உங்களுக்கு அலா இவளை தலாக் சொல்லிட்டு இவ்வளவு திருமணம் முடிக்கலாம். ரெண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. முதலாவது சொன்னது நீங்க கல்யாணம் முடிச்சீங்க ஒரு பெண்ண, அந்த பெண் ஏதோ ஒரு காரணத்தினால தலாக் சொன்னீங்க, அவளோட உறவு கொண்டாடி இருந்தாலும் சரி உறவு கொண்டாடி இருந்தாலும் சரி தலாக் சொல்லிவிட்டால் இந்த பாமி எப்பவும் மகரமானவராகவே இருப்பார். அவளை பேசலாம் கதைக்கலாம். இப்ப ரெண்டாவது சொன்னது நீங்க ஒரு ரெண்டாவது திருமணம் வந்து முடிச்சீங்க, அந்த பெண் ஏற்கனவே திருமணம் முடிச்சு பிள்ளை இருக்கக்கூடிய பெண் அவளுக்கு ஒரு அழகான மகள் இருக்கிறாள். நீங்க அங்கது முடிஞ்சு அக்ரிமெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க, போற நேரம் மகளை கண்டீங்க. இந்த மனைவியாக்கி உங்களுக்கு தலாசலுக்கு இதுவரைக்கும் அவளோட உறவு கொண்டாடாத காலம் எல்லாம் அவரை தலாசலுக்கு இந்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொள்ள முடியும் என்கிறதனை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அதே நேரம் நீங்க உறவு கொண்டாடிட்டீங்கன்னா அந்த பெண்மணியும் உங்களுக்கு மகரம் ஆகிவிடுவாள். அது ரத்த சந்தத்தை போல அவள் ஆகிவிடுவாள். அவளோட நீங்க எந்த விதமான சிந்தனமும் கொள்ள முடியாது. கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எப்படி கைலம் சக்கூலு தகல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும் அடுத்து வஹலாயிலு அபுனாயிக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும் உங்களுடைய முதுகும் தங்கில இருந்து இறந்த மகன்மார்கள் உங்களுடைய முதுகும் தங்க என்றால் வேறு மகன்மார்களும் உங்களுக்கு இரண்டாவது மனைவி மூலமாக இருக்கிறார். எப்ப அவளை கல்யாணம் முடிக்கிறீங்களோ ஏற்கனவே அவள் திருமணம் முடிச்சு இருக்கக்கூடிய மகன் உங்களுடைய மகன் மாதிரி இருக்கிறார். எனவே உங்களுடைய முதுகும் தங்கில இருந்த பிறந்த சொந்த மகன்மாருடைய மனைவிமார்களும் உங்களுக்கு மகரம், அதாவது மருமகள்மார்கள். இப்படி மருமகள்மார்கள் எனும் பொழுது ஒரு பழைய முறையில திருமணம் முடிச்சு மருமகள் என்ற உறவு கூட மறந்து அது ஏதோ ஒரு முறையில புதுப்பிக்கப்பட்டு வந்தாலும் கூட அவங்க எல்லாருமே உங்களுக்கு மகரம், அதாவது திருமணம் முடிக்க முடியாது என்பதனை அல்லாஹ் சொல்வதோடு இறுதியாக சொல்கின்றான். வான் சஜ்மோ பயிலுத்தே இன்றைக்கு இந்த பாவம் அதிகமாக நடக்குது. ரெண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் அவங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாது. ஒரே தாய்க்கு பிறந்த சகோதரிகள் தங்கச்சியின் கல்யாணம் முடிச்சுக்கிறான், தாசாவின் கல்யாணம் முடிச்சுக்கிறான். இன்றைக்கு இது எங்களுடைய சமூகத்தில் நிறைய இருக்கு. இது ஒரு பாவம் என்பதனை கூட கருதுகிறார்கள் இல்லை. அதாவது மனைவி மைலியையும் நீச்சு கொண்டிருக்கிறான். சில சந்தர்ப்பங்கள்ல அவன் லீகல் என்று சொல்லி கல்யாணம் முடிச்சு வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தாலும் ஹராம் தான், இல்லீகலான முறையில இருந்தாலும் அது ஹராம், ஹராம் தான் என்கிறத மறந்துவிடக் கூடியது. இந்த மதிவில் அவர் ஒரு தற்காலிகமான மகரம் என்கிறதையும் நாம் உள்ளத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். டெம்பரரி மகரம், அப்படி டெம்பரரி மகரம் என்று மைனியுடன் நினைக்க முடியாது, பேச முடியாது. தாத்தாவை கல்யாணம் முடிச்சு இருக்கிற காலம் எல்லாம் அந்த மைனிய கல்யாணம் முடிக்க இயலாது. எப்ப தாத்தாவை சலாம் சொல்றாலும் அந்த நேரம் அவருடைய சகோதரி அதாவது மதிலிய கல்யாணம் முடிக்கலாம் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். இல்லாமா அது சலாம், ஆனா ஆரம்ப காலத்துல இப்படி சகோதரிமார்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து கல்யாணம் முடிச்ச வரலாறு ஒன்று இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதனை நாங்கள் இப்பொழுது இல்லாமா அது சலாம் ஹராமாக்கிட்டோம். ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இதனோடு நான் முடிச்சுக் கொள்கின்றேன். எந்த அளவுக்கு மகரமுடைய விஷயத்துல பெண்களுடையவர்களாக இருந்தார்கள் என்றால் அந்த கட்டத்துல அவங்க அந்த விஷயத்தை செஞ்சாலும் கூட தவறில்லை. அப்படி இருந்தும் தன்னுடைய கணவனோட நாம் எப்படி நடந்து கொள்ளணும், கணவனுடைய மனம் அறிந்து அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதே மாதிரி கணவன்மார்களும் மனைவிமார்களுடைய மனம் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். நீங்க மற்ற பெண்களோட தொடர்பு கொள்ள அவர்களோட சிரிக்க அவர்களோட பேச ஆரம்பித்தீங்கன்னா உங்களுடைய மனைவிமார்களும் சற்று நேரத்தில் இன்ஃபெக்ஷன்களாக மாறிடுவார்கள். உங்களோட இருக்கக்கூடிய உள்ள தொடர்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுவான். வீட்டுக்கு வந்து அவைகளை ஊற வைப்பார்கள், அவைகளை இடிப்பார்கள். ஒரு பாயாசம் போன்ற ஒன்றை செய்து அந்த குதிரைகளுக்கு உணவாக கொடுப்பார்கள். இப்படி இந்த ஈச்சப்பல கொட்டைகளை ஒரு கடலில் கடலை சுமந்து வருகிறது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அஸ்மா ஏறுங்க, நான் கீழே இறங்கி என்னுடைய உச்சத்தை பிடித்துக் கொண்டு வாரேன், நீங்க ஏறுங்க. இந்த நேரம் உடனே தன்னுடைய கணவனை ஞாபகம் வருது, என்ற கணவன் ஒரு ரோஷமானவன், அவர்கள் ஏற இல்ல வீட்டுல பேசி சொன்னாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, நான் போகல. அந்த நேரம் கணவன் சொன்ன பதில், அஸ்மா நீங்க ஏறாம சிரமத்தை சைக்கும் நடந்து வந்தீங்களே அதுதான் எனக்கு விருப்பம் என்று சொன்னாங்க. அழைத்தது யார் சொல்லி எப்படி உமாங்களுக்கு தாழ்மார்களோ அதே மாதிரி ஹசரத் ரசூலுல்லாஹ் முன்னாள் பெண்களுக்கு தந்தை என்றாலும் அவர்கள் இருந்த இந்த முறையில தான் பேருதல் கொஞ்சாங்க என்றால் கொஞ்சம் சிந்தல் செஞ்சு பாருங்க. இவர் ஒரு நல்ல ஆணோட இப்படி என்று இருந்தால் இன்றைக்கு நாங்கள் சிந்தனமாக பார்க்கலாம். நாங்கள் சிந்தம் எங்கள் அனைவரின் குடும்பம் சகிதமாக சூழ்நிலை கபுள் செய்வாயாக. வாக்கு தவறான